இந்த நாட்கள்ல தேவனுடைய வார்த்தையை இரண்டாவது தடவையாக இந்த சபையிலே கொடுக்க தேவன் சித்தமா இருந்து என்னை அழைத்த சபை போதகர் அத்தோடு கூட ஊழியர்கள் எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவ ஆவியானவர் இந்த நாட்கள்ல நாம் கிறிஸ்துமஸ் நாட்களை நெருங்கி வந்துவிட்டோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தேசமெங்கிலும் அந்த ஆராதனைக்குரிய ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே சகரியா 4வது அதிகாரத்திலே ஒரு காரியத்தை எனக்கு தேவன் நினைப்பூட்டுகிறார். இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே இருக்கிற காரியத்தை, தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே இருக்கிற சோர்வுகளை என்னாலும் நீக்கிவிட வேண்டும் என்று கர்த்தர் என்னோடு இடைவிட்டார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆமென் சொல்லுவோமா? தேவனாலே அழைக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். இந்த நாளும் சகரியா 4வது அதிகாரத்திலே ஒரு வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். என்னவென்றால், பெரிய பர்வதமே, 7வது வசனம்,
பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாவேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லே அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார்.
பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாவேலுக்கு முன்பதாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார்கள். தேவனுடைய சமூகத்திலே தேவ ஆவியானவர் இந்த இடத்திலே இடைபட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் இந்த வாலிப பிள்ளைகள் மத்தியிலே இந்த நாட்களிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறார். அதுவும் இந்த சபையிலே காணக்கூடியதாக இருக்கிறது. இனி இந்த சபையிலே நடக்கப்போகிற காரியங்கள், வரப்போகிற காரியங்கள் எல்லாம் மேன்மையாக காணப்படும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினாலே தேவனுடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்தி, இந்நாளும் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாவேலுக்கு முன்பதாய் நீ சமபூமி ஆவாய். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இந்த இடத்திலே இடப்படுகிறது. நான் இந்த இடத்திலே பேச வேண்டும் என்று ஆயத்தமான வந்த ஒரு காரியம் வேறு, ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல என்னை பேச வைக்கிறது வேறு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளாக காணப்படுகிறது. என்னாலும் பரிசுத்த ஆவியான் வந்த இடத்துல சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாமாகும். அல்லேலூயா. அதுக்கு மேலே உள்ள வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால், 6வது வசனம், அப்பொழுது அவர் செருபாவேலுக்கும் சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆராதனைக்கென்று புறப்பட்டு வருகிற பொழுது பல பாடுகளோடு, வேதனைகளோடு, பலவிதமான பிரச்சனைகளோடு, நெருக்கங்களோடு, அவமானத்தோடு, நிந்தைகளோடு, இல்லாமைகளோடு இந்த இடத்தில் நீங்கள் கூடி வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 1, 2, 3 சொல்லப்படுகிறது. வாசிங்க இடத்தவர்கள், வெளிப்படுத்தல் 1, 2, 3. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 1, 2, 3 வசனம்,
சர்த்த சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பேர் பெற்று பேர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய், நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவர்களை ஸ்திரப்படுத்து.
ஆமென். நீ உயிர் உள்ளவன் என்று பேர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய், நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. அப்ப இயேசு உயிருள்ளவர், ஆமென் சொல்லுவாமா? அப்ப கிறிஸ்தவர்கள் யாரு? உயிருள்ளவர்கள், செத்தவர்கள் அல்ல. ஹலிலூயா, ஹலிலூயா. நாம் உயிருள்ள ஜனங்கள் என்பதற்கு நாம் சாட்சியாக வாழ வேண்டும். ஹலிலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவர் என்பதற்கு நாம் உயிருள்ளவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற நாம், தேவனை ஆராதிக்கிற நாம், தேவனுடைய நாமத்தினாலே ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் உயிருள்ள ஜனங்கள். கையிருந்தும் பேசாதவர்கள் இல்ல, வாயிருந்து பேசாதவர்கள் இல்ல, கால் இருந்து நடக்காதவர்கள் இல்ல, மூக்கிருந்து முகராதவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நாம் உயிருள்ளவர்கள், கிறிஸ்தவர்கள் உயிருள்ளது என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஓட்டத்தினுடைய வெற்றியாக இருக்கும். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுவோமா? அப்போ நாம் நம்முடைய இருக்கிற வீட்டுக்கு பக்கத்திலே உள்ளவன் அறிந்து கொள்ள வேண்டும், இவன் ஒரு உயிருள்ளவன், இவள் ஒரு உயிருள்ளவள். ஆகையினாலே உயிருள்ள தேவத்தை ஆராதிக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தெய்வத்தை காண்பிக்க வேண்டியவர்கள். ஆமேன். அப்போ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆமேன் சொல்லுவோமா? அப்போ பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாவேலுக்கு முன்பதாய் நீ சம பூமியாவாய், தலைக்கல்லி அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையானது எந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் பேசுகிறார் செருபாவேல்? பெரிய பர்வதமாய் அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கங்கள் அவனுடைய சிந்தனைகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. பாபிலோனுடைய சிறை இருப்பில் இருந்து மீண்டு வந்த வாலிபன் இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிற பொழுது, எருசலேம் தேவாலயத்துக்கு வருகிற பொழுது, அந்த தேவாலயம் சின்ன பின்னமாய் உடைக்கப்பட்டு சிதறுண்டு போன ஒரு சூழ்நிலையிலே, கல்லும் மண்ணுமான ஒரு சூழ்நிலையிலே, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலே அங்கே காணப்படுகிறது. அவன் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று வைராக்கிய வாஞ்ச உள்ள துணிவுள்ள ஒரு வாலிபன். அந்த வாலிபன் அங்கே பாபிலோன் சிறை இருப்பில் இருந்து அவன் வருகிறான். வருகிற பொழுது இந்த தேவாலயத்தை பார்க்கிற பொழுது அது சின்ன பின்னமாய் உடைக்கப்பட்டு சீரழிந்து போய் கெட்டு போய் கிடக்கிறது. ஆயிரக்கணக்கான சிப்பாசாரியர்கள் கட்டின ஒரு ஆலயம், நூற்றுக்கணக்கான ஆசாரியர்கள் நின்று அதாவது ஆசீர்வதித்த ஒரு இடம், லட்சக்கணக்கான ஜனங்கள் நின்று ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்ட இடம், அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் அங்கே சின்ன பின்னமாய் சிதறப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே காணப்படுகிறது. அவன் தனி மனிதனாய் அந்த இடத்துல நிற்கிறான். அவனிடத்திலே பொருளாதாரம் இல்லை, பணம் இல்லை, தனி மனிதன், எந்த மனித உதவியும் அற்ற ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல இன்று அவன் வேதனைப்படுகிறான். ஆண்டவரே, நான் இந்த ஆலயத்தை எப்படி திருப்பி கட்ட முடியும்? இந்த ஆலயத்துக்கு கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சிற்பாசாரியர்கள் நின்று அதை சிற்பந்தீட்டி அமைக்கப்பட்ட அந்த ஆலயம், நூற்றுக்கணக்கான ஆசாரியர்கள் நின்று அங்கே ஆராதனைகள் நடத்தின ஆலயம், லட்சக்கணக்கான ஜனங்கள் நின்று அங்கே சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட இடத்தை திரும்பவுமாக எப்படி நான் கட்டி அமைக்க முடியும் என்று அவன் வேதனைப்படுகிறான். ஒரு பக்கத்தில் பிசாசு அவனுக்கு ஒரு வேதனையை கொடுத்துக்கொண்ட, உன்னாலே இது எப்படி செய்ய முடியும், உனக்கு எப்படி ஆகும், உன்னிடத்திலே பணம் இல்லை, உன்னிடத்திலே மனித பலம் இல்லை, உன்னிடத்திலே சிற்பாசாரியர்கள் இல்லை, உன்னிடத்திலே ஒன்றுமே இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ எப்படி இதையெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி அந்த சிறுபாவாயிலை பார்த்து பிசாசு அங்கே வாதிட்டு கொண்டிருக்கான். நடுவிலே ஆண்டவர் வந்து விட்டார், நடுவிலே ஆண்டவர் வந்து விட்டார். வந்து சிறுபாவாயிலை ஒரு பக்கத்திலே நிறுத்தினார், பிசாசை ஒரு பக்கத்திலே நிறுத்தினார். பிசாசை பார்த்து சொன்னார், சிறுபாவாயிலை பார்த்து சொல்லுகிறார், சிறுபாவாயிலே நீ பயப்படாதே, சிறுபாவாயிலே பயப்படாதே, பெரிய பர்வதமாகிய பிசாசே, பெரிய பர்வதமாகிய பிசாசே, இந்த செருபாவேலுக்கு முன்பதாய் நீ சமபூமியாவை, நீ சமபூமியாவாய். குட்டி செருபாவேல் தான், ஹல்லேலூயா. புதுசா நேற்று முதல் வந்த ஊழியன்தான், புதுசாய் கட்டப்பட்ட சபைதான், புதுசாய் விசுவாசத்திலே வந்தவன் தான். ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் செருபாவேலை திடப்படுத்துகிறது தேவனுடைய சித்தமாக இருந்தது. இந்த நாட்கள்ல பிரியமானவர்களே, எனக்கு வயது 72 ஆகிறது. இந்த தேசமெங்கிலும் என்னால முடிந்த சிறு சிறு ஊழியங்களை இந்த பட்டணங்கள் முதல், அதாவது கனடா பட்டணம் முதல் அமெரிக்கா பட்டணங்கள் வரை அநேக பட்டணங்களிலே இந்த சிறு சிறு ஊழியங்களை செய்தேன். அற்பமான ஒரு மனுஷன், நான் எந்த பைபிள் காலேஜிலும் படிக்கவில்லை, நான் ஒரு பெஷப் அல்ல, நான் ஒரு பட்டதாரி அல்ல, அல்லது என்னிடத்தில் மேன்மையானது ஒன்றுமே இல்லை. ஆனால் என்னுடைய உள்ளத்திலும்
இந்த சிறுபாவையில் போல ஒரு ஏஞ்சல், சிறுபாலுக்குள்ள இருந்த தாகம் என்னுடைய இடத்திலே என்னுடைய இருதயத்திலேயும் காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவரே இங்க இந்த இடத்துல ஒரு பாடலை பாட்டு தம்பி, அந்த அந்த பாடல் என்னுடைய சாட்சியாக காணப்பட்டது. என்னை கண்டதாலே அந்த வசனத்தை சொல்லுங்க, அந்த உரத்து சொல்லுங்க, அந்த வசனத்தை, என்னை கண்டதாலே நான் முடிந்ததென்று நினைத்த என்னை. ஆமே. 2009 நான் மரித்து போனேன். உங்களுக்கு முன்பதாக உண்மையை சொல்லுகிறேன். இது நீயோ பெற்றத்திலே ஒரு ஊழியத்தின் பாதையிலே நடந்த ஒரு காரியம். 15 நிமிடம் எனக்கு சீவன் இருக்கவில்லை. ஆம்புலன்ஸ் வந்தது, போலீஸ் வந்தது. என்னை சீனா மவுண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனார்கள். கொண்டு போய் அங்கே பார்க்க என்னை அங்கே போட்ட பொழுது என்னுடைய உறவினர் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை. நான் ஒரு தனி மனுஷனா அந்த சீனா மவுண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து பார்த்த பொழுது அங்கே அது நோட்டீஸ் போர்டில் போடுறதுக்கு ஜனாதிபதி அல்லது உலக தலைவர்களுக்காக வைத்தியம் செய்யப்படுகிற ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் சீனா மவுண்ட் நியூ பெட்ரத்தில் இருக்கிறது. அங்கே இலகுவிலே அங்கே யாரும் போக முடியாது. பெரிய அந்தஸ்துடையவர்கள் தான் அங்கே போய் வைத்தியம் செய்ய முடியும். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்னுடைய கரங்கன் சைன் இல்லை, மெடிக்கல் இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த வார்டில் அந்த அந்த செக்ஷன்ல போய் பார்த்த பொழுது அங்கே சுகம் பெற்றவர்களுடைய பேரெல்லாம் அங்கே அங்கு வைத்தியம் செய்தவர்களுடைய தினகரன் அமெரிக்க புஷ் இப்படிப்பட்டவர்களுடைய அவர்களுக்கு தான் அங்கே அனுமதிக்க கிடைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு வைத்தியசாலையிலே நான் படுத்திருந்து கண்ணை முழித்து பார்த்த பொழுது, ஆண்டவரே உமக்கு நன்றி, நீ இந்த இடத்துல என்ன கொண்டு வந்து வைத்திருக்கிறீர். திரும்பவும் நான் எனக்கு உயிரை தந்தால், திரும்பவும் எனக்கு ஜீவனை தந்தால், நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் உனக்கு சாட்சியாயிருந்து என்னை போல உள்ள ஜனங்களுக்கு உடைய சுவிசேகத்தை அறிவிப்பேன். ஒரு 1000 பேர் கண்டாலும் இந்த கடைசி நாட்களுக்குள்ளாக நான் சுவிசேகத்தை அறிவிப்பேன். நான் படுக்கையிலிருந்து திரும்பவுமா என்னை மயக்கினார்கள். இங்கே ஒரு மெஷினை போட போறோம் என்று சொன்னார்கள். அந்த போடப்பட்ட 2009 நடந்த சம்பவம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். அன்று போடப்பட்ட என்ஜின் இன்றும் எனக்கு வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வாலிபனாய் இருந்ததை விட எனக்குள்ள இருந்து இயங்குற அதாவது தற்போது ஆவியானவர் இது டபுள் மடங்கு, ரிபிள் மடங்கு, மெக் இல்லாமலேயே சத்தம் போடக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாமாகும். ஆமேன். பெரிய பர்வதமே நீயும் மாற்றுத்தரும். அப்ப சிறுபாவனுடைய உள்ளத்துல பெரிய பயங்கரமான காரியங்கள் அவனுடைய உள்ளத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது, வேதனை ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆலயத்தை திரும்பவுமா நான் எப்படி கட்ட முடியும்? என்னிடத்திலே பணம் இல்லை, பொருள் இல்லை, மனித பலம் இல்லை, எந்த விதமான ஆறுதல் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேதான் சிறுபாவேலுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், பயப்படாதே, பயப்படாதே. சிறுபாவேலின் கைகளை இந்த ஆலயத்துக்கு அத்திபாரம் போட்டது. அவன் கைகளே அதை முடித்தே இருக்கும் என்று சொல்லி. பிரியமானவர்களை, இந்த நாட்களிலே இந்த விசுவாசத்தின் ஓட்டத்தில் என்னுடைய குறுகிய கால ஊழியத்தின் பாதையிலே அனுபவத்தை மட்டும் இந்த இடத்திலே நான் உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். அல்லேலூயா. வேத வசனத்திலே இருந்து மட்டுமல்ல, என்னுடைய அனுபவத்திலே கண்ட காரியங்களை மட்டும் இந்த இடத்திலே பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அப்ப செருபாவேலுக்கு ஒரு சோர்வு வந்து விட்டது. யோசுவாவுக்கு அவனோடு சேர்ந்த ஒரு ஊழியக்காரனுக்கு தீர்க்கதரிசிக்கு சோர்வு வந்து விட்டது. அந்த நேரத்தில் அவர்களை திடப்படுத்த ஆண்டவர் இன்னொருவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. எஸ்ரா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 5:1-3 வசனங்களை வாசிங்க. சிறுபாவேல் வல்லமையான ஒரு ஊழியக்காரன், தீர்க்கதரிசி தான், தேவனுடைய ராஜ்யத்தைக் கண்டு ஓடின ஒரு மனிதன் தான். ஆனால் அவனை திடப்படுத்த இன்னொரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்பினார். வாசிங்க.
அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோனின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவின் எருசலேமில் உள்ள ஜூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது சேத்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் எழும்பி எருசலேம் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுடன் திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள்.
அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அப்ப ஊழியக்காரரை திடப்படுத்த வேண்டிய ஒரு காலங்கள் இருக்கிறது. ஆமேன் சொல்லுவோமா? இலங்கை தேசத்திலே நான் போன பொழுது துன்பம் அந்த சர்ச்சையை சொல்லுகிறேன். இங்கே எத்தனையோ வேதபாரகர்கள், எத்தனையோ தீர்க்கதரிசிகள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருந்து இலங்கை தேசத்திலே வந்து நீங்க வந்து இங்கே ஊழியம் செய்யறதுக்கு, இங்கே சபைகளை உடைத்து விட்டு போறதுக்காக வந்தீர்களா? அல்லது இங்கே உள்ள சபையில உள்ள ஜனங்களை திருடுவதற்காக வந்தீர்களா? அல்லது காசை கொடுத்து பிரச்சனைகளை தேட வந்தீர்களா என்ற கேள்விகள் எல்லாம் என்னிடத்திலே வந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரர்களை திடப்படுத்துகிற ஒரு காலம் இது. ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுவோமா? தீர்க்கதரிசிகளை தீர்க்கதரிசிகளே கடந்து சென்று திடப்படுத்தினார்கள். அவர்களுக்கும் பாடுகள் உண்டு, அவர்களுக்கும் வேதனை உண்டு, அவர்களுக்கும் குடும்பங்கள் உண்டு, பிள்ளைகள் உண்டு, பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. அவர்களை திடப்படுத்துறதுக்கு கர்த்தர் இந்த நாட்களிலே தேசங்களுக்கு, தேசங்களில் உள்ள எல்லா திசைகளிலும் தம்முடைய உண்மையான சத்தியம் நிறைந்த தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ செருபாபேலையும் யோசுவாவையும் திடப்படுத்த யார் போனார்? அங்கே வாசி என்ன சொல்லப்படுகிறது? ஆகாய தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் கடந்து செல்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய மனிதர்கள் தான், தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள் தான், தேவனுடைய ஊழியத்தை செய்தவர்கள் தான். அப்படிப்பட்டவர்களுக்கும் ஆலோசனை சொல்ல தேவன் இந்த நாட்களிலே கடந்து சென்று காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 120 பாசர்மார்கள் கூடியிருந்தார்கள் கிண்ணச்சி பட்டணத்திலே. நான் போன புதுசுல அங்கே சொன்னார்கள், வெளிநாட்டில இருந்து ஊழியக்காரர்கள் வந்து பலவிதமான பிரச்சனைகளையும் உண்டு பண்ணிட்டு போடுறாங்க, காசை கொடுத்து சபைகளை வாங்கிட்டு போறாங்க. நீங்க எந்த நிலையில வந்திருக்கிறீங்க எங்களுக்கு முதலாவது சொல்ல வேண்டும். ஆண்டவர் என்னோடு பேசினார், நான் யாரிடத்திலும் காசு கொடுத்து உங்களை வாங்குறதுக்கு நான் வரவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வசனத்தை ஒரு தீர்க்கதரிசி சொல்லிவிட்டதை உங்களுக்கு சொல்லும்படியாக வந்தேன். 2017 ஆண்டு யாகோபா என்ற தீர்க்கதரிசியிடத்தை கடந்து சென்றேன். அவர் சொன்னார்கள், நீ இலங்கைக்கு போ. மோசையோடு கூட இருந்தது போல் அங்க உள்ள ஊழியக்காரரை திடப்படுத்த நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போ. 89 வயது அந்த சகோதரி யாகோபா. அவர்களின் தலையிலே கைய வைத்து சொன்னார்கள், நீ போ, அந்த தேசத்தில் உனக்கு ஒரு வாசலை திறப்பேன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை இன்றைக்கு நிறைவேறினது, அந்த வார்த்தை இன்றைக்கு கிரியை செய்கிறது, அந்த வார்த்தை இன்றைக்கு வரப்போற நாட்களே உங்களுக்கும் சாட்சியாகத்தான் வைக்கப் போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் வந்து காணத்தான் போகிறீர்கள், பார்க்கத்தான் போகிறீர்கள். கர்த்தர் அந்த தேசத்திலே நடத்தப் போகிற காரியங்கள், கடைசி நாட்களிலே நடைபெறுகிற காரியங்கள் நீங்கள் காணத்தான் போகிறீர்கள். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். செருபாபேலின் இடத்திலே பணம் இருக்கவில்லை, எந்த மனித பலமும் இருக்கவில்லை, எந்த விதமான அதாவது உலக பிரகாரமான எந்த ஆசீர்வாதம் அந்த மனிதன் இருக்கவில்லை. அவன் பலிபீடத்திலே வலதுபுறம் இடதுபுறம் நின்று என்னாலும் நின்று அந்த ரெண்டு குத்து விளக்குகளை பெற்று இந்த சகரியாவிலே சொல்லப்படுகிறது. பலிபீடத்திலே வலதுபுறமா முன்னுக்கு இருந்து வாசிங்க, வலதுபுறமாகவும் சகரியா 4 வாசிங்க, முதலாவது வசனத்திலே இருந்து வாசிங்க.
என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திர பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதில் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களும், அகல்களுக்கு போற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும், அதற்கு இடதுபுறமாக ஒன்றுமாக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
பலிபீடத்துக்கு வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் ரெண்டு ஒலிவமரங்களை காண்கிறேன். இந்த ரெண்டு ஒலிவமரங்கள் என்ன என்பதை இந்த வேத வசனத்திலே 16வது 12வது வசனத்திலே வாசிங்க. 4:12
நான் அவரை நோக்கி, ரெண்டு பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னுரமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவர்களாகிய ஒலிவமரங்களின் ரெண்டு கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் என்னவென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார்.
ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் அந்த ரெண்டு ஒலிவமரங்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் சபைக்குள்ளே நின்றால் அந்த சபையில் ஒரு விடுதலை காணப்படும். ஆமென் சொல்றீங்களா? அபிஷேகம் பெற்ற ஒரு ஒரு மனிதன் அந்த சபைக்குள்ளே ஒரு பலிபீடத்திலே நின்றால் அங்கே ஒரு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், விடுதலை பெறும், ஜனங்கள் மத்தியிலே சமாதானம் காணப்படும். அல்லேலூயா! இந்த பலிபீடத்திலே பக்கத்திலே நிற்கிற ரெண்டு ஒலிவமரங்கள் என்ன என்று கேட்டேன். அதற்கு, சர்வலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் ஆண்டவரா இருக்கிறவருடைய சமூகத்திலே நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் அந்த இடத்துல ஒரு விடுதலை காணப்படும். அல்லேலூயா! எந்த சபையிலே எந்த சபையாக இருந்தாலும் அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழியர் அந்த இடத்திலே நின்றால் அந்த இடத்திலே ஜனங்கள் பெருகும், ஆத்துமாக்கள் பெருகும், சமாதானம் பெருகும், பிள்ளைகள் மத்தியிலே ஒரு மாற்றம், வருகிற ஜனங்கள் மத்தியிலே ஒரு மாற்றம், ஒரு ஒரு ஆறுதல் அங்கே காணப்படும். ஆமேன் சொல்லுவோமா? அப்போ அபிஷேகம் பெற்றவர்களை நாம் ஒரு நாளும், அறிந்து கொள்ளுங்கள், துக்கப்படுத்தக்கூடாது. யாராக இருந்தாலும் அபிஷேகம் பெற்றவனுக்கு விரோதமாய் பேசக்கூடாது. அபிஷேகம் பெற்றவனுக்கு விரல் காட்டவே கூடாது. என்னுடைய அனுபவத்தை மட்டும் நான் பேசுகிறேன். கடந்த 18 வருடங்களுக்கு முன்பதாய் ஒரு நடந்த சம்பவம். இந்த தேசத்தில் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனை கூட்டிக் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினேன். ஷாம் ஜெபத்ரே மற்றும் இந்த சகோதரனை கூட்டிக் கொண்டு ஒரு சகோதரி சொன்னார்கள், இந்த 600 மைல்களுக்கு அங்காலே ஒரு வீடு கட்டி இருக்கிறேன். அந்த வீட்டை நீங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ண வேண்டும். அந்த வீட்டிலே நீங்கள் தான் முதலாவது வந்து ஜெபம் பண்ண வேண்டும். அந்த வீட்டுக்கு ஊழியக்காரர்களாய் நீங்கள் உங்களைத்தான் நாங்கள் அழைத்து செல்லுகிறோம். 600 மைல் கார் ஓடி போக வேண்டும். அந்த சகோதரனை வலது பக்கத்தில் ஏற்றி, இடது பக்கத்தில் ஏற்றி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த கார் ஓடிக்கொண்டிருக்க அந்த நாட்களில் என்னிடத்தில் ஒரு பழைய கார் இருந்தது. அந்த காரை ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு சகோதரி பாரத்தோடு அவன் அழைத்தாள், எங்களுடைய வீட்டுக்காக நீங்கள் வந்து ஜெபம் பண்ண வேண்டும். அந்த வீட்டில் இந்து முறைப்படி எல்லாம் வேறு காரியம் செய்திருக்கணும். நான் இப்பொழுது கிறிஸ்தவள், அதனாலே கிறிஸ்தவ முறையில நீங்கள் வந்து அதை பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணணும் என்று தூரத்துக்கு இவ்வளவு தூரத்துக்கு அழைத்து சென்று விட்டார்கள். அப்போ கார்டிகைக்கு 2 கட்டு புத்தகம், 20 கிலோ புஸ்தகமும் தூக்கி போட்டாயிற்று. போய் அந்த வீட்டிலே போய் மீந்த சிரமத்தோடு அந்த வீட்டு வாசல்ல போய் இறங்கி, நான் எதற்காக சொல்கிறேன், அபிஷேகம் பெற்றவர்களை ஒருவரும் துக்கப்படுத்த கூடாது என்பதைத்தான் நான் இந்த காரியத்துக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா! அந்த வீட்டு வாசலுக்கு உள்ளே போன பொழுது, புது வீடு ஆகினாலே எங்களுடைய போட்டுக்கொண்டு போன சப்பாத்துகள் எல்லாம் கலட்டி, அந்த மனுஷன் சப்பாத்து கலட்ட முடியாது ஆனாலும் கலட்டி அந்த வீட்டுக்குள்ளே போய்விட்டோம். அந்த சாமி அறைக்குள்ளே கொண்டு போய் முதலாவது அறை என்று சொல்லி திறந்து விட்டார்கள். அங்கே பெரிய பெரிய குத்து விளக்குகள் எல்லாம் இந்தியாவில் இருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய சிலைகள் எல்லாம் அந்த அறைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், நீங்க முதலாவது இந்த அறை எப்போ பிளஸ் பண்ணிட்டு வாங்க. ரெண்டு பேரும் ஊழியக்காரன், நான் ஒரு சின்ன ஊழியக்காரன், அவர் பெரிய ஊழியக்காரன். அப்ப அவர் வாசல்ல நின்று சொன்னார்கள், இதை அபிஷேகம் பண்ணுவதற்கோ அல்லது பிரதிஷ்டை பண்ணுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. இதை நாங்கள் இதுக்காக நாங்கள் சுகம் பண்றதுக்கு இங்க வரவில்லை. அப்ப அந்த சகோதரி பிடிவாதமா நிக்கிறாங்க, இல்ல நீங்க ஜெபம் பண்ணத்தான் வேணும், ஜெபம் பண்ணாட்டி உங்களுக்கு காணிக்கையும் இல்லைன்னு எடுத்தோடனே சொல்லிட்டாங்க. நாங்க போனது காணிக்கைக்கு அல்ல, 2 கட்டு புத்தகத்தையும் கொண்டு 20 கிலோ புஸ்தகத்தையும் தான் தூக்கிண்டு போனோம். அந்த சகோதரன் சொன்னார், பிரதர் நீங்க காரை எடுத்துக்கொண்டு
வந்த வழியே நாங்கள் உடனடியாக போயிடுவோம், இந்த இடத்துல நிற்கக்கூடாது என்று சொல்லி ஏற்றிக்கொண்டு வந்து விட்டோம். ஏற்றிக்கொண்டு வந்து விட்டோம். டீயும் இல்லை, சாப்பாடும் இல்லை, ஒன்றுமே இல்லை. களை காலையில் வலிக்கிட்டு போய் 5 மணி போய் சேர்றோம் அந்த பட்டணத்துக்கு, சுட்காட்டுக்கு. அங்காளி ஒரு தேசம். கர்த்தருக்கு சோத்திரம். எதற்காக நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் பெற்றவர்களை இதனாலும் யாரும் துக்கப்படுத்தாதீர்கள். அதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன். யாராக இருந்தாலும் அங்கே என்ன நடந்தது, அந்த வீட்டிலே 22 வயதுல ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தார்கள். யாரோ ஒரு பிள்ளை எடுத்தவர்கள் வளர்க்கிறார்கள். அந்த வீட்டு முதலாளி ஒரு கார் கம்பெனியில பெரிய ஒரு பென்ஸ் கம்பெனியில முதலாளியா இருந்தார். நாங்கள் வந்து 1 கிழமைக்கு பின்பதாக அறிந்த பொழுது அந்த வாலிப பெண்ணையும் அந்த வீட்டு முதலாளி காரையும் கொண்டு அவர் அந்த தேசத்தை விட்டு அவர் இங்கே ஓடிட்டார். இந்த அம்மாவை விட்டுட்டு அபிஷேகம் பெற்றவர்களை துக்கப்படுத்த அந்த அம்மா இதுல இருந்து இவ்வளவு வரைக்கும் நகை அணிஞ்சிருந்தாங்க. 2 கையிலும் அவட கையை உயர்த்தினா பவனால செய்யப்பட்டது மாதிரி இருந்தது. கடைசியா குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாக நட ரோட்டுக்கு வந்து, வீடும் இல்லை, வாசலும் இல்லை, மனுஷனும் இல்லை, மனுஷியும் இல்லை, காரம் இல்லை, ஒன்றும் இல்லை, பரதேசி திக்கற்றவளாய் அந்த சகோதரி அந்த தேசத்திலே இருந்தார்கள். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் பெற்றவர்களை யாரும் தூக்கப்படுத்தி விடாதீர்கள். உங்களுடைய சபை வளர வேண்டும், உங்களுடைய குடும்பங்கள் வளர வேண்டும், உங்களுடைய பிள்ளைகள் செழிக்க வேண்டும். யாருக்காயிலும் தயவு செய்து எந்த ஒரு ஊழியக்காரனையும் நீங்கள் கை நீட்டியோ வேதனைப்படுத்தியோ சொல்லிவிடாதீர்கள். என்னுடைய அனுபவத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அதன் பின்பு அந்த சகோதரியை நான் சந்திக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாமாகும். அப்போ தேவனுடைய சமூகத்தில் நின்று அபிஷேகம் பெற்றவர்கள், அந்த ஆசீர்வாதத்தை இறக்கிறவர்கள் ஆகியனாலே தேவனுடைய சபைக்குள்ளே நிற்கிற பொழுது அந்த சபையில் ஒரு ஆசீர்வாதம், அந்த குடும்பத்திலே ஆசீர்வாதம், பிள்ளைகள் மத்தியில் ஒரு ஆசீர்வாதம், அந்த சந்ததியிலே ஒரு ஆசீர்வாதம். ஆமேன் சொல்லுவோம்மா. பிரியமானவர்களே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாமாகும். அப்போ இன்றைக்கு இந்த அபிஷேகம், திரும்பவும் இந்த அபிஷேகத்தை பெற்றுத்தான், இந்த அபிஷேகத்தை பெற முடியாமல் இன்றைக்கு அநேகர் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள், அநேகர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் நீங்க 1 ரத்திலேயே இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக எதையாவது செய்வீர்கள், எந்த மனிதனையும் குற்றப்படுத்த மாட்டீர்கள், எந்த மனிதனை நீங்க ஆசீர்வதிப்பதை என்று சபியாதிருங்கள் என்று சொன்னவர். அண்மை காலத்தில் ஒரு சகோதரி, இந்த நாளும் இந்த பக்கத்தில் இந்த பட்டணத்தில் தான் இருக்க, ஒரு ஊழியக்காரன் வந்தா சபையில வந்தா எந்த நேரம் சபிக்கிறா, நீ செத்து போவா, அந்த போறா, இப்படி போவா என்று சொல்லி திட்டார் பாசர் என்று சொல்லி ஒரு சகோதரி எனக்கு எடுத்து சொன்னார். பிரியமானவர்களே, நாம் ஆசீர்வதிக்க பிறந்தனா, ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றனா. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் தங்கும். ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் குடும்பத்தை தங்கும், பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும். அப்போ இந்த நாட்களிலே பலவிதமான சத்தங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நாம் நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே முதலாவது சாட்சியா இருக்க வேண்டும். அதுதான் மேன்மையான ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எரேமியா 2:21 ஒரு வசனம் இருக்கிறது. நற்கணிதரும் வாசிங்க, எரேமியா 2:21.
நான் உன்னை முற்றிலும் நட்குல உயர்தலும் திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன?
திருப்பி வாசிங்க.
நான் உன்னை முற்றிலும் நட்கணிதரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன?
நான் உன்னை முற்றிலும் நட்கணிதரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறிப்போடுன. ஆண்டவர் நம்மை படைத்தது, நம்மை மீட்டெடுத்தது, நம்மை ரட்சித்தது எதற்காக? நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா சொல்லுவோமா. நல்ல காரியத்தை பேச வேண்டும், நல்லபடியாக மற்றவனை ஆசீர்வதிக்க வேண்டும், நல்லபடியாக மற்றவனுக்கு உதவி செய்ய வேண்டும், நல்லபடியாக அதாவது மற்றவனுக்காக நாங்கள் பரிந்து பேச வேண்டும். அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் இன்றைக்கு அநேக இடங்களிலே, அநேக தேசங்களிலே, அநேக சபைகளிலே காணப்படுகிறது, சுயநலம்,
காணப்படுகிறது. ஓசியா 10:1 சொல்லப்படுகிறது, ஆண்டவர் நம்மை வேறு பிரித்தார். அப்போ சுயநலம், சுயநலம். ஓசியா 10:1 வாசிங்க.
இஸ்ரவேல் பரலற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது.
அது தனக்குத்தானே பலி கொடுக்கிறது. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே பலி கொடுக்கிறது. அப்போ விசுவாசிகள் என்று இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சியை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய சபைக்கு போகிறோம். ஆனால் சுயநலம், சுயநலம், தான் ஒன்று, தான் தன்னுடைய பிள்ளை என்று, தன்னுடைய கணவன் என்று, நல்லுடைய மனைவி என்று நல்லாக இருந்தால், செழிப்பாக இருந்தால் போதும், தாங்கள் மட்டும் சாப்பிட்டால் போதும் என்று சொல்லி, இது என்னாலும் சுயநலத்துக்காக கத்தர், அதாவது சுயநலம் உள்ள ஜனங்களை பார்த்து கத்தர் மனவருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப சுயநலம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ லோகத்தினுடைய பாவங்களை சுமந்தது தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தாருடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தவர், அவரை பரந்த நோக்குடையவர். அப்படிப்பட்டவருடைய பிள்ளைகள் அந்த பரந்த நோக்கு, என்னுடைய பிள்ளை வாழ்வது போல, என்னுடைய பிள்ளை படிக்கிறது போல, என்னுடைய பிள்ளை உடுக்கிறது போல, அக்காட புள்ள, தங்கச்சீர புள்ள, மருமகளிட புள்ள, மச்சான் இந்த பிள்ளைகள் எல்லாம் செழிப்பா இருக்க வேண்டும் என்று உன்னுடைய இருதயத்திலே இருந்தால் உன்னுடைய சுக வாழ்வு செழிக்கும். ஹல்லேலூயா. 72 எனக்கு இப்ப என்ன கேட்டாங்க, என்னுடைய தோற்றம் ஒருவளுக்கு அவர் அப்படி அப்படி இப்படி இருந்தாலும் நீங்க இந்த வயதுல போய் இலங்கை தேசத்திலிருந்து ஊழியம் செய்ய போறீங்களா? இங்க எல்லாரும் வந்து வந்தெல்லாம் வந்து எல்லாம் யங் எல்லாம் வந்து குறைஞ்சதெல்லாம் வந்து ரெண்டு ஓடி எல்லாம் களைச்சு போன, நீங்க எல்லாம் முடிகிற நேரத்துல இங்க வந்திருக்கிறீதா? நல்ல காரியத்தை என்னட்ட கேட்டாங்க. கத்தருக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களுடைய இருதயம் தான் நம்மை வாழ வைக்கிறது. எந்த ஒரு மனிதனையும் கோபிக்க கூடாது. எந்த ஒரு மனுஷனையும், அதாவது நாம் மன்னிக்கிறவர்களா இருக்கணும். எந்த ஒரு மனுஷனுக்கு நாம் தீங்கு செய்யக்கூடாது. அந்த மனுஷனா மிதித்தாலும் புல்லிச்சாகாது என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதலாவது நீங்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய அனுபவத்தை மட்டும் சொல்லுகிறேன். 1988 ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். இந்த அள்ளி கடைக்குள்ள ஒரு நாள் போனேன். அள்ளியில இலங்கை தேசத்து சகோதரன் ஒருவர் வந்து, ஒரு தேசிக்கா பக்கத்துக்குள்ள 4 தேசிக்காய் தான் கிடக்கும். அந்த தேசிக்காய் அந்த பக்கத்தை உடைச்சு ஒரு தேசிக்காயை மட்டும் பொக்கெட்டுக்குள்ள போட்டு வாசல்ல வந்துட்டார். ஹல்லேலூயா. அந்த நேரத்து சம்பவத்தை நான் இப்பொழுது ஞாபகத்தில் என்ன, அந்த கடைக்குள்ள நானும் நிற்கிறேன். வாசலுக்கு போனோடனே கீ 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 கீன்னு சொல்லி பிசில் அடிக்குது. ஓடி வாரான் கசியப்பட்டு இருக்கிறவன், யாரோ ஒருத்தன் களவெடுத்துட்டான். அந்த மனிதன் பிடித்து தேசிக்காயோட உள்ள அந்த மனிதன் எம்பிட்டு போனான். நானும் அந்த கூட்டத்துக்குள்ளே அந்த கடைக்குள்ள நிற்கிறேன். இவனும் இவனோட வந்தான், ஒரே தோல் நிறம். அதனால இவனையும் பிடிச்சி போலீஸ் பிடிச்சிட்டு. ஹல்லேலூயா. வாசலுக்கு போன என்னையும் சேர்த்து பிடிச்சிட்டாங்க, அந்த மனுஷனையும் சேர்த்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு போலீஸ்காரன் வந்தா அந்த மனுஷனுக்கு டச் கொஞ்சமும் தெரியாது. அப்ப நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, இவருக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை, நான் வேறையா சாமான் வந்தேன்ட்டு நான் தெரிஞ்ச இங்கிலீஷிலும் டச்லையும் சொல்லி அவன் என்னை ஐடென்டி கார்டையும் வாங்கி எழுதி போட்டு அவரையும் எழுதி விட்டுட்டான். அந்த அள்ளிக்கடைக்கு போற நேரம் எல்லாம் கக்கா கக்கா கக்கான்னு சொல்லி சொல்லி ஒன்றிருப்பான் அந்த கவுண்டர்ல உள்ளவங்களை எல்லாம். இது ஒரு காலத்துல நடந்த சம்பவம். அந்த மனுஷனை வெளிவாசல்ல வரும்பொழுது தள்ளி விழுத்தி போட்டேன். எனக்கு இருந்த ஏனண்டா, நான் இலங்கை தேசத்தவன், அதனால நீ என்னுடைய தேசத்துக்கு உன்னுடைய தேசத்துக்கு அவமானத்தை தேடிவிட்டா, நீ எடுத்தது ஒரு தேசிக்காதான், அதனாலே இந்த அவமானம் என் தேசம் முழுவதுக்கும் வரும் என்று சொல்லி கோபத்தில் அந்த மனிதனை தள்ளி முடித்து விட்டேன். குறைஞ்ச ஒரு 10 வருடங்களுக்கு பின்பது இந்த மனுஷனை நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். இந்த மனுஷனை கண்டு நான் மன்னிப்பு கேட்கணும். தள்ளி விழுத்தினதுக்காக களைச்சு கண்டு ஓடி திரிகிற அந்த ரோட்டில் வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. ஒரு நாள் பானப்புக்கு போகிற பொழுது அந்த மனுஷன் ட்ரெயினுக்கு நிற்கிறார். என்னை கண்ட உடனே பயந்து அவர் ஓடி போய், அதாவது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல ஏறிட்டார். அது சுட்காட்டுக்கோ முன்சருக்கோ போற ட்ரெயின். பயத்திலே அவர் ஓடி போய் அந்த ட்ரெயின்ல ஏறிட்டார். டிக்கெட் இல்லாமலே ஏறிட்டார். அன்றைக்கும் அவரை சந்திக்க முடியவில்லை.
ஒரு ஐந்து வருடங்களுக்கு பின்பு கனடா தேசத்தில் போய் மார்க்கம் என்ற இடத்துல ஒரு தமிழ் கடைக்குள்ள போய் நான் ஒரு பொருளை வாங்க போட பொழுது அங்கேயே ஒரு பலக பெட்டிக்கு மேலே நின்று சாமான் பொறுக்க நிற்க, ஐயோ நான் இவர்கிட்ட தானே மன்னிப்பு கேட்க வேணும், ரட்சிக்கப்பட்டுட்டனே, நான் தள்ளி விழுத்தினதுக்காக மன்னிப்பு கேட்க வேணும். கிட்ட போனவனே பலகையிலேருந்து அவர் கீழே விழுந்துட்டார். சரியா, கட்டி பிடிச்சு அந்த மனுஷனை கொஞ்சி, நீங்க செய்த தவறுக்காக நான் இவ்வளவு காலம் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சன், கடைசி கனடாவில் வந்தாவது உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன், என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. உடனே ஒரு நெக்ஸ்ட் அமௌண்ட் போத்துல கொண்டு வந்து பணிய வாழ்ந்து எனக்கு கிஃப்ட் ஆக கொடுத்த. பிரியமானவரே, இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீ எந்த சூழ்நிலையிலும் மன்னிக்கிறவனாக இருக்க. ஹல்லேலூயா. எதுக்காக இந்த சாட்சியம் சொன்னேன்? சரியா, மன்னிக்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதல் கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜெயமாகவே மாறும். ஹல்லேலூயா. நீ எப்படி செய்வாய், நீ எப்படி உன்னிடத்துல பணம் இல்லை, உனக்கு எப்படி இதாகும் என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் உண்டு. ஆனாலும் பிரியமானவர்களே, இன்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், வரப்போகிறீர்கள், வந்து பார்க்க போகிறீர்கள் நாளும் கத்தர் செய்து வருகிற காரியங்களை. ஹல்லேலூயா. உங்கள் துக்கத்து வெக்கத்தை கத்தனையாய் இரண்டாம் தனியாய் இரண்டாம் தனியாய் பலன் வரும். ஹல்லேலூயா. உங்களை ஒதுக்கலாம், அவமானப்படுத்தலாம், நிந்திக்கலாம், வேதனைப்படுத்தலாம், துக்கப்படுத்தலாம், பலவிதமான காரியங்களை உங்கள் உயிர் இல்லாததை சொல்லலாம். சரியா, ஞானசானம் கொடுத்தவர்களே என்னை விட்டுட்டு ஓடுறாங்க சில இடங்கள்ல. இந்த தேசத்துல எங்கட கையால ஞானஸ்தானம் எடுத்தவனே கண்டால் ஒதுக்கி ஓடுறார்கள். ஆனா பரலோகத்துக்கு ராஜாதி ராஜாவை ஆராதிப்பதற்கு நாம் எல்லாம் ஒரு நிலைப்பட வேண்டும். ஒரே இடத்திலேதான் நாம் சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த இடத்துல போனாலும் நாங்கள் சந்திக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் இருக்குது. இங்க சந்திக்காம அங்க இங்க எல்லாம் ஓடி போகலாம். சந்திக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு நியாய தீர்ப்பு நாளிலே, அந்த இடத்துல நாம் எல்லாரும் சந்திக்கத்தான் வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அந்த நாட்களிலே கண்டுகொள்வீர்கள். ஊழியம் செய்தவன் மன்னிக்கிறவனாக, மற்றவனுக்காக மனம் வருந்துகிறவனாக, சுயநலம் அற்றவனாக, மற்றவரை நேசிக்கிறவனாக இருப்பான். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாமாகும். உங்களுக்குள்ளே இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் வந்துவிட்டார், முதலாவது உங்களுடைய குணாதிசயமே மாறிப்போகும். யாழ்ப்பாணத்துக்கு போனோம் பிரியமானவர்களே, என்னுடைய சொந்த குடும்பத்தை பற்றி நான் சொல்லுவதிலே நான் வெக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. எந்த குடும்பம் பட்டதாரிகள் தான், இவர்களுக்கும் சுவிசேகத்தை அறிவிக்க வேண்டும், இவர்களுக்கும் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். ஆகையினாலே எப்படியாயும் இவர்களுக்கு ஒரு வார்த்தை என்றாலும் சொல்லிடணும் சொல்லி ஒரு உறவினர் வீட்டுக்கு போனேன். அந்த அம்மா வந்து பெரிய ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்கிறார். மூன்று பொம்பளை பிள்ளைகளும் இருந்தது. அந்த பிள்ளைகளை மூன்று முதல் பிள்ளையை பார்த்து கூப்பிட்டாங்க, பேரை சொல்லி கூப்பிட்டாங்க, வேற இல்லை. இரண்டாம் முறை அந்த பிள்ளைய கூப்பிட்டாங்க, மாடு இங்க வான்னு சொல்லி, அது வேற இல்லை. மூன்றாம் முறை கூப்பிடுறாங்களே, இருமே நான் சொன்ன கூப்பிடுறது உனக்கு கேட்க இல்லையா? இந்த அம்மா அன்றைக்கே மனம் திரும்பினார்கள். எப்படி? அம்மாவை கூப்பிட்டேன், ஐயாவை கூப்பிட்டேன், மூன்று பிள்ளைகளையும் கூப்பிட்டேன், எல்லாரும் வரிசையில வாருங்க. அம்மாவை பார்த்து கேட்டேன், உங்களோட பிள்ளைய பார்த்து நீங்க எருமையண்டு கூப்பிட்டீங்க, மாடண்டு கூப்பிட்டீங்க. இந்த மாட்டை உங்க பிள்ளை வந்து மாடா இருந்தா அல்லது எருமையா இருந்தா, நீயும் ஒரு எருமைதான், நீ ஒரு மாடுதான், பிள்ளைய பெத்ததும் மாடுதான். ஆமென். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாக்கு, அதாவது வார்த்தைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், அந்த அபிஷேகம் அதை வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனுபவ சாட்சியை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய தேவனுடைய ஆவியினாலே எல்லாமாகும். இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன், எரேமியா 30:6 வாசிங்க. சபையிலே முதலாவது சாட்சி, குடும்பத்திலே முதலாவது சாட்சி, நீ போகிற இடங்களிலே முதலாவது சாட்சி. நீ ஒரு கனி கொடுக்கிற மனுஷனாக காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய கனிகள் உன்னுள்ளே வெளிப்பட வேண்டும்.
வாசிங்க எரேமியா 36.
ஆனாய் பிறந்தவன் பிரவசிப்பதுண்டோ என்று கேட்டு பாருங்கள்.
திருப்பி வாசிங்க அம்மா.
ஆனாய் பிறந்தவன்,
ஆனாய் பிறந்தவன்
பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள்.
பிரசவிக்கிறது உண்டோ என்று
கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரியை போல் புருஷர் யாரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன?
ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சபைகளிலே அநேக பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். சில இடங்களிலே அநேக ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். சில இடங்களிலே சமமாக இருக்கிறார்கள். எங்கே எந்த சபைக்கு போனாலும் பெண் பிள்ளைகள் நிறைய இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப ஆண்களுக்கு என்ன நடக்கிறது? ஆண்கள் ஏன் இப்படி சபைக்கு வாராங்கள் இல்ல? ஆண்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் சபைக்கு வாராங்க? சும்மா இருந்தாலும் வீட்டில் உந்தி ஒன்று லாட்டரி அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா பெண்கள்லாம் சபைக்கு போகிறாங்க. அப்ப ஆணா பிறந்தவன் நிலைமை இப்படி இருக்கிறது. ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ என்று கேட்டு பாருங்க. அப்படி இருக்கா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? விஞ்ஞானம் ஒருவேளை மாட்டி இருக்கும். ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதோ உண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரியை போல புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் உங்களெல்லாம் மாறி வலுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பாவம் சாபம் தொடர்கிறது. ஹலிலூயா. பெண்கள் ஜெபம் பண்ணி முழங்கால் படிக்கிட்டு கெஞ்சி மண்டாடி மன்னிப்பு பெற்றாங்க. ஆண்டவரும் இரக்கமுள்ளவர். ஹலிலூயா, ஹலிலூயா. ஆண்கள் அந்த இறங்கி ஆக இறங்கி போறதுக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் முடிய இல்லை. ஜெபம் பண்ண முடிய இல்லை. நெருக்கமா நிக்க விரும்பல. உபவாச கூட்டத்துக்கு போக முடிக்க விரும்பல. விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியவில்லை. ஒன்றுமே செய்ய முடியவில்லை. வேலை 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 என்று சொல்லி இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னா, ஆணாய் பிறந்தவர் பிரசவிக்கிறது உண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரியை போல புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்களெல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன? ஹல்லேலூயா. அபவாசன் ஹாஸ்பிட்டல் நான் கொஞ்ச காலம் வேலை செய்தனான். கிரைஸ்தால் பிள்ளைப்பெரு சால்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்தனான். சரியா? அநேக ஸ்திரிகள் இப்படியா இடுப்புல வச்சு நலிஞ்சு திரிவாங்க. கத்தருக்கு சூத்திரம். அது இயற்கை. ஆமே, நடக்க முடியாம அப்படியே உருண்டு இருப்பாங்க. ஆனா இப்ப ஆண்களுடைய நிலைமை இப்படி இருக்கு. தண்ணி அடிச்சு போட்டு இருக்கிறாங்களா? சுருட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்களா? புகை அடிச்சிட்டு இருக்கிறாங்களா? கஞ்சா அடிச்சிட்டு இருக்கிறாங்களா? அப்ப ஏன் சபைகளுக்கு இப்படி எல்லாம் இவளுற முகங்கள் எல்லாம் வெளுத்திருக்கிறது என்ன? என்னுடைய சபையில கடந்த காலத்தில் ஊழியம் செய்த ஒரு இடத்துல, ஒரு தேசத்துல ஒரு நல்ல ஒரு மூப்பர் இருந்தார். அவருக்கு வேசிப்பட சரியான விருப்பம். இந்த தம்பி நல்ல அருமையா வேசிப்பா, இது பழைய காலத்து வேசிப்பை பற்றி சொல்றேன். அவருடைய மனைவிக்கு நல்ல விருப்பம் வேசிப்பேன்னு சொன்னா, அவருக்கு அன்றைக்கு சேமின் போட்டிருக்கு. ரெண்டு மூன்று பேர் அங்க வேர்ஷிப் பண்ண இருக்கிறாங்க. அந்த கிழமைக்கு அவரை வேர்ஷிப்புக்கு அவரை போட்டிருக்கு. ஆராதனைக்கு போயாயிட்டு ஜெபம் படிந்து விட்டது வேர்ஷிப் பண்றவரை காணவில்லை. அப்ப ஆக்டிங் அங்க இன்னொரு ஆளை கூப்பிட்டு வேர்ஷிப் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி ஆராதனை முடிய இவரை தேடி போக முடியா. ஏன்னா மாசத்து ஒரு தடவை தான் சான்ஸ். அந்த சான்ஸை விட்டு அடுத்த மாதம். அப்ப இந்த மனுஷன் நல்ல மனுஷன். என்ன நடந்தது என்று அவர் ஒரு பூ தோட்டத்துக்குள்ள நின்றார். அவர் வீட்டுக்கு பக்கத்துல, என்ன ஐயா நடந்தது? ஏன் இன்றைக்கு நீங்க அறிவிக்காமல், நீ வேசிப்புக்கு வராம நீங்க ஒரு மூப்பர் அப்படி நிக்கிறது சரியில்லை. என்னத்துக்கு நீங்க ஒரு சொல்லி சொல்லி இருக்கலாமே கேட்ட பொழுது அவர் நெளிஞ்சு நெளிஞ்சு இடுப்பே பிடிச்சு கொண்டு நின்றார். என்ன நடந்தது? ஐயா, பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டுது. நானும் மனுஷன் தான், வீட்டுல நின்றோம். ஒரு மூப்பர் வீட்டுல நின்ற நானும் மனுஷியும். பிள்ளைகள் வர்றதுக்கு இடையில சமைக்க போகணும், நாங்க வேலைக்கு போகணும். நான் சுழவுக்குள்ளே மா குழைச்சு கொண்டேன். மனுஷி தேங்காய் திருவி கொண்டார்கள். மனுஷி எனக்கு தெரியாம எடுத்து காசு எடுத்து 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 தன்னுடைய சொந்தக்காரர் தாய் தகப்பனுக்கு அனுப்பிடுவாங்க. கணக்கு கேட்ட பொழுது அவ கோபம் வந்துட்டு எடுத்து கொடுத்து விட்டா தெருவில் அப்படியால இடுப்பில. அதனால நான் நெளிகிறேன். சரியா?
இன்றைக்கு கத்தருக்கு சோத்திரம். இது ஒரு காலத்தில் நடந்த சம்பவம். மனைவி அடித்ததால ஊழியத்துக்கு வரவில்லை. பிரியமானவர்களே, உங்கள் நற்கனி கொடுக்கும் செடியாக உங்களை நாட்டினேன். நீங்க கசப்பான கனிகளை கொடுப்பது என்ன? அப்ப ஆண்டவருக்கு சபையிலே சாட்சி, வீட்டிலே சாட்சி, அது மட்டும் போகிற வருகிற இடங்களிலே சாட்சி, ஊழியத்திலே சாட்சி. ஒருவேளை பிரியமானவர்களே, நீங்கள் ஊழியம் செய்ய போகிற காலங்கள் உண்டு, ஊழியத்திலே நடக்க போற காரியங்கள் உண்டு. ஆகினாலே தேவ சமூகத்திலே மன்னிக்கிறது முதல் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரட்டும். என்னுடைய சொந்த தம்பி சொன்னான், திண்ணவேலி சந்தியிலே சிலுவையிலே அரைஞ்ச மாதிரி உன்னை அரைஞ்சு போட்டு நாலு சகோதரன் காரை துப்புவனே, சரியா, இந்த பக்கத்துல நீ தலகாட்ட கூடாது. பல்கலைக்கழக புரொஃபசர் எனக்கு கடிதம் எழுதினான் 18-20 வருடங்களுக்கு. இன்றைக்கு அவர் என்ன செய்கிறார்? அண்ணே எனக்காக சோகம் பண்ணுங்க, 18 வருஷம் நான் சோத்திரம் சொல்லி இருக்கிறேன், 20 வருஷம் அவருக்காக சோகம் பண்ணி இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன சிலுவையிலே அறையாம அவன் முதலாவது அந்த சிலுவையில அறையறதை பற்றிய சத்தியத்தை அவன் அறிஞ்சு கொள்ள வேண்டும். ஆமே சொல்லுவோமா? ஆண்டவர் அதற்காகத்தான் இலங்கைக்கு கொண்டு போய் இவங்களுக்கு எல்லாம் ஓடி ஓடி சுவிசேகத்தை அருவி, ஓ இதுதான் உனக்கு சந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தர்ப்ப தந்திருக்கிறாக. நேற்று அதிகாலையிலே, இன்றைக்கு சொறை, இன்றைக்கு காலையிலே ஒரு மகன் எடுத்து சொன்னா, நீங்க இலங்கைக்கு போகக்கூடாது, நாளைக்கு எனக்கு டிக்கெட் பயணம். ஏன்னு சொன்னா அங்கெல்லாம் அடிபிடி, என்ன நடக்குமோ தெரியாது, உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை, பேசாம இருங்க வீட்டில். ஒரு மகன் சொன்னான், சரியா தம்பி, அங்க 250-300 பிள்ளைகள் மரத்துக்கு கீழே, மாமரத்துக்கு கீழே இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்துமஸ் நாட்கள் வருகிறது. 250 பிள்ளைகளையும் கூட்டிட்டு வர்றதுக்கு குறைஞ்சது 100-200 பெரியவர்கள் வருவார்கள். இந்த பிள்ளைகள் தானா வருவதில்லை, எல்லாம் 16 வயது 12, அதாவது 8 வயதுலேருந்து 16-17 வயதுக்கு உட்பட்டார்கள். யாராவது உறவினர்கள் அறிந்தவர்கள் தான் கூட்டிட்டு வருவார்கள். கிறிஸ்துமஸ் நாட்களிலே குறைஞ்சது கிட்டத்தட்ட 1000 பிள்ளைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த வட்டாரத்திலே அந்த நிகழ்ச்சிகள் நாட்களிலே அந்த 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 தோட்டத்துக்குள்ளே வரக்கூடியவர்கள் இவர்களுக்கு, அதாவது 100 பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க 40,000 ரூபாய் வேணும். 100 பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறதற்கும் அவர்களுக்கு ஏதாவது பிரசட்டும் கொடுக்கிறதுக்கும், அதை சமைத்து அதை ஏத்தி இறக்கி அதை கொண்டு வந்து இந்த மரத்துக்கு கீழே வச்சு கொடுக்கிறதுக்கு 40,000 ரூபாய் வேணும். எந்த மனுஷனை நான் நம்பவில்லை, எந்த மனுஷனும் நான் பிச்சு எடுக்கவில்லை. என்னை அழைத்த தேவன் எப்படியாவது இந்த பிள்ளைகளை போஷிப்பார் என்ற விசுவாசம் இந்த நாளும் எனக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மகன், அதாவது ஒரு மகன் சொன்னார், அப்பா நீங்க போறேன்டா போங்க, அந்த பிள்ளைகளுக்குரிய சாப்பாட்டு காசு எல்லாத்தையும் நான் அனுப்பி விடுறேன். சரியா, இதுதான் நீதிமான்களுடைய சந்ததியையும் அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நாங்கள் ஓடுகிற ஓட்டம். இந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய சந்ததிக்கு, உங்களுடைய சந்தானத்துக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அழைத்தால், தேவன் அபிஷேகித்தால் எந்த மனுஷனும் அதை தடுக்கவே முடியாது. ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுவோமா? கர்த்தர் அபிஷேகிக்க, அதாவது அழைத்து உன்னை ஆசீர்வதிக்க தொடங்கினால் எந்த மனுஷனாலும் அது முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நேற்றைய தினம் தொலைபேசி எடுத்த பொழுது என்னுடைய, எனக்கு அந்த காணியை தந்தவர்கள், அதாவது 3.5 ஏக்கர், 1,20,000 ரூபாய் பெறுமதி, மிகுதியான காணி என்னும் 7.5 ஏக்கர் காணியையும் நீ சுற்றி அடைத்து உன்னுடைய ஊழியத்துக்கு தேவையானது எல்லாவற்றையும் நீ செய்ய என்று சொல்லி தொலைபேசியில சொன்னார். அவருக்கு 79 வயது. உங்களுக்கு தாராளமா அங்க வீடு கட்ட போறீங்களா? ஆண்டவருக்கு, உங்களுக்கு சொந்த வீட்டுக்கு அங்க இடம் இல்ல. ஒரு 100 பிள்ளைகளை வச்சு பாதுகாக்க போறீங்களா, அல்லது ஒரு முதியோர்கள் வறியவர்களை வச்சு நீங்க பாதுகாக்க போறீங்களா, அல்ல ஒரு பூத்தோட்டத்தை உருவாக்க போறீங்களா? ஆண்டவர் நாமத்தில் உங்களுக்கு இடத்தை தருவதற்கு நான் முன்னின்று, அதாவது உங்களுக்காக பாடுபடை எழுத அது காரியங்களை செய்ய நான் ஆயத்தமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னும் 7.5 ஏக்கர் நிற்கிறது, பூத்தோட்டம் வைக்கலாம், பிளே கிரவுண்ட் வைக்கலாம், பிள்ளைகளுக்குரிய, அதுவும் சரியான ஸ்பாட்ல இருக்குது, சாதாரணமான ஒரு இடம் இல்லை. ஹல்லேலூயா. தோண்டி எடுக்கப்பட்ட துறவை மறந்துடாதீங்க. நீங்க ஜெர்மனியில இருந்தாலும், நீங்க ஆஸ்திரேலியா இருந்தா எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு, எந்த இடம் இருந்தாலும் நீங்க தோண்டி எடுக்கப்பட்ட துறவு, உன் தாய் வீடு, தகப்பன் வீட்டு, அதை மறவாதே. உன் சந்ததிக்கு அது பெரிய ஒரு பொக்கிஷம், பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தோண்டி எடுக்கப்பட்ட துறவை மறவாதே. அடிக்கடி தினகரன் ஐயா பிரசங்கம் பண்ணுவார், தோண்டி எடுக்கப்பட்ட துறவு ஒன்று உன்னுடைய தாய் தகப்பன் பிறந்த இடம், நீ பிறந்த இடம், நீ பிறந்த மண், அதை மறவாது இருக்கிற பொழுது உன் சந்ததி சந்தானத்துக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நாளும் கிளிநொச்சி என்ற ஒரு பட்டணத்திலே நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது சபையிலே போய், லண்டன்ல இருந்த ஒரு சகோதரி 18 வயது ஒரு பெண் பிள்ளையோடும் ஒரு 16 வயது ஆண் பிள்ளையோடும் அங்கே வந்திருந்தார்கள். அந்த பிள்ளைகள் அந்த சகோதரியை கேட்ட பொழுது, அவர்கள் அங்கே இலங்கையில வந்திருந்தாலும் அவர்கள் லண்டன் நாகரிகத்திலே லண்டன் பொம்பளையாகவே அங்கே இருந்தார்கள். கத்தருக்கு சோத்திரம், அது நல்லது. அந்த ரெண்டு பிள்ளைகளுக்குமே தமிழ் தெரியாது சொல்லிட்டாங்க அந்த அம்மா. அதுகள் இங்கிலீஷ் தான் பேசும், தமிழே பேசாதுகள். பெண் பிள்ளையும் பேசாது, ஆண் பிள்ளையும் பேசாது. ஆராதனை நேரத்திலே அதுகள் தண்ட பாட்டில் அதுல கையில வச்சு ஏதோ சுழட்டி கொண்டிருக்குதுகள். உங்களுக்கு தெரியும் என்ன சுழட்டுவாங்க என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த அம்மா தண்ட பாட்டில இருந்து பிரசங்கத்தை கேட்கிறா. அப்ப அந்த பிள்ளைகள் வயது வந்துட்டு தானே இலங்கை தேசத்திலும் வந்தாவது இந்த சத்தியத்தை கேட்கணும். அதுகளுக்கு ஆங்கிலமே ஐயோ வேற ஒன்றும் தெரியாது. கத்தருக்கு சூத்திரம். இன்னைக்கு அநேக வாலி பிள்ளைகள் தமிழ் பேசுறவர்களாக, அதை தியானிக்கிறவர்களாக, அந்த சத்தத்தை கேட்கிறவர்களாக இருப்பதனால் உங்களுடைய சந்ததி, உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக மாறும், செழிப்புள்ளதாக மாறும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அம்மா என்ன செய்தா, அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் ரட்சிப்புக்கு இடையூறா இருக்கு. அதுகளுக்கு நல்லா தெரியும் தமிழ். ஆனா அம்மாவே சொல்லுறா, இந்த பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது. ஏனெண்டா, அந்த பிள்ளைகள் தங்கட பாட்டை விளையாடட்டுக்கு, அதுகளையும் இதுக்குள்ள போட்டு அலர்ட்டு கொடுக்காம அதுகள் தண்ட பாட்டில இருக்கட்டு. அப்படி அந்த அம்மா நினைக்கிறாரு. இன்றைக்கு அம்மா மாதிரி உங்களோட பிள்ளைகள் எல்லாத்தையும் அனுப்பி இருக்கிறீங்க. கத்தருக்கு சோத்தம், கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அப்போ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கத்தருடைய தேவனுடைய ஆவியினாலே எல்லாமாகும். அப்ப தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நீங்கள் ஒரு பொருத்தனை செய்ய போறீங்க, நீங்க எல்லாம் இலங்கைக்கு வரத்தான் போயிடும். ஹல்லேலூயா. அப்போ சில நாட்களிலே 2வது அதிகாரத்திலே 18 தேசத்து ஜனங்கள் வெவ்வேறு பாசைகளை பேசுறார்கள். நம்முடைய தேசத்து ஜனங்கள் இன்றைக்கு 18 இல்ல 32 48 தேசங்கள்ல இருக்குது. எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். எங்கட தேசத்து ஜனம் எல்லாம் எல்லா நாட்டிலும் இருக்கு. இங்க பிறந்த பிள்ளைகள் இங்க பாசையத்தான் பேசும். இந்த பிள்ளைகள் ஒரு நாள் இலங்கையிலே நல்ல கத்தருடைய ராஜ்யம் கட்டப்பட்டிருக்கிறது, கத்தருடைய நாமத்தினாலே இந்த தேசத்தை பார்க்க போகிறோம், கத்தருடைய நாமத்தினாலே இந்த தேசத்துக்கு நாங்க ஊர்லாப்புக்கு போகிறோம் என்று சொல்லி வெவ்வேறு பாசைகளை பேசி கத்தருடைய நாமத்தை துதிப்பார்கள். அது நடக்கும், அது நடக்கத்தான் போகிறது. அல்லேலூயா. 36 தேசத்துல உள்ள பிள்ளைகளும் வந்திருந்தா எந்த பாசை பேசுவாங்க? 36 பாசை பேசுவாங்க. ஆதி அப்போஸ்தல நாட்களில் நடந்தது போல இனி ஒரு தடவை நடக்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த வயது போனவர் எந்த சத்தம் போட்டுட்டான், இதெங்க நடந்து சொல்லி நீங்க பாப்பீங்க, பார்க்கத்தான் போகிறீர்கள். நானும் இருக்கத்தான் போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்கின்றோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாவேலுக்கு முன்பதாய் நீ சமபூமியாவாய், செருபாவேலுக்கு முன்பதாய் நீ சபபூமியாவாய். ஏனென்றால் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மகிமையின் செப தோட்டத்திலே அங்கே ஒரு பெரிய ஒரு மாமரம் இருக்கிறது. அந்த மாமரத்திலே 2 விதமான கனிகள் இருக்கிறது. ஒன்று கருத்த கொழும்பான், மற்றது செம்பாட்டான். ஹல்லேலூயா. 50 மூடை 100 மூடை ஒரு முறையிலே காய்த்தால் அதுல காய் வரும் என்று நான் நினைக்கிறேன். முதலாவது கிறிஸ்துமஸ் ஆராதனை வரப்போற டிசம்பருக்குள்ளாக நடக்க போகிறது. 500 இருந்து 1000 வரை ஜனங்கள் அந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே கூடுவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இவ்வளவு பேரையும் போஷிக்கிறதற்காக செவம் பண்ணுங்க. இவ்வளவு ஜனங்களும் வந்து ஆராதிக்க வரப்போற காலங்களிலே ஒரு மண்டபம் அந்த இடத்திலே உருவாக வேண்டும் என்று செவம் பண்ணுங்க. வரப்போகிற நேரங்களிலே அதற்காக செவம் பண்ணுங்க. நீங்க அங்கே இடுகிற முதல் உங்களுக்கு பரலோகத்திலே. ஏனென்றால் திக்கற்றவர்கள், ஏழைகள், விதவைகள், அநாதைகள், வறுமை நிறைந்தவர்கள், அதாவது ஒரு நேர சாப்பாட்டுக்கு இந்த நாளும் வசதியத்த குறைவுள்ள பிள்ளைகள் தான் அங்கே இருக்கிறார்கள். ஹலிலூயா, ஹலிலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க நீங்கள் ஒரு 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 டாலர், சாரி இது ஈரோ, ஒரு ஈரோன்னு சொன்னா இன்றைக்கு அங்க 85 ரூபாய் அப்படிதானே. அப்ப ஒரு ஒரு ரூபாவுக்கு நீங்க ஒரு ரூபாய் காணிக்கை கொடுத்தால் அது மூன்று பேர் சாப்பிட, ஒரு சாப்பாட்டு பாசல் 180 to 175 ரூபாய், மூன்று பேர், ஒரு அம்மாவும் ரெண்டு பிள்ளைகளும் அந்த சாப்பாடு சாப்பிட முடியும். ஹல்லேலூயா. ஒரு ஈரோ, இங்கே ஒரு ஈரோண்டா குழிஞ்சு எடுக்க முடியவில்லை, காலால தட்டி விட்டு போற காலங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளைகளை நினைங்க, அந்த குடும்பங்களை நினைங்க, அந்த சந்ததிகளை நினைங்க. தோண்டி எடுக்கப்பட்ட துறவை மறவாதிருங்கள். கத்தர் உங்களை ஆசீர்வதி கட்டும், உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டும். அவர்கள் நின்று ஆராதிப்பதற்கு ஒரு கூடம் இல்லை, இங்கே அழகான ஒரு கூடம் நல்ல வசதியாக இருக்கிறது, அங்கே ஒரு மாமரம் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு பக்கத்துல ரெண்டு ரூம் கட்டி வச்சிருக்கோம், அதுக்குள்ள வராந்தையில ஓடி நிக்க இடம் காணாது. அப்போ இப்படியான நெருக்கடியிலே கத்தரை உண்மையோடு கூட அவர்கள் ஆராதிக்கிறார், உண்மையோடு கூட சாட்சி சொல்லுகிற பொழுது ஏதோ ஒரு புதுமையானது ஒன்றை சொல்லுகிறார்கள் என்று ஆவலோடு கேட்கிறார்கள் சிறு பிள்ளைகள், சிறு குழந்தைகள். எல்லாம் அதிகமாக அங்கே வருகிற பிள்ளைகள் எல்லாம் இந்துக்களாகத்தான் இருக்கிறார்கள், இயேசுவை பற்றி தெரியாதவர். இந்த முறைதான் இயேசுவை காண்பிக்க போகிறோம். ஆகையினாலே யாராவது ஒரு ஆள் பொருத்தனை வச்சு இப்படி ஒன்று வாங்கித்தாங்க, இப்படி ஒன்று வாங்கித்தாங்க. ஹல்லேலூயா. கத்தருக்கு எனக்கு தர வேண்டாம், கத்தருக்கு கொடுங்க. இப்படி ஒன்று வாங்கி கொடுங்க, அப்படி ஒன்று வாங்கி கொடுங்க, அப்படி ஏதாவது இப்படி இது இதில் உள்ளதில் அந்த பிள்ளைகளுக்கு செய்கிற பொழுது சந்ததி சந்ததியாய் உங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன், ஆமேன். நாம் கட்ட வேண்டிய ஒரு காரியம், பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். பரலோக பொக்கிஷம் அதாவது ஜெர்மனியிலே தேடிக்கொள்ள முடியாது, தேவையில்லை, இங்க எல்லாம் சோசல் ஃப்ரீ. ஹல்லேலூயா. சோமல்லியண்டா கிரிங் கிரிங் அடிச்ச உடனே ஹாஸ்பிடலுக்கு கொண்டு வர்றான், அங்க கிரிங் கிரிங்கும் அடிக்க வழி இல்லை, ஒன்றுக்குமே வழி இல்லை. சரிதானே. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எதற்காக உங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு ஆண்டவர் தந்த சுகத்தை சிந்தித்து பாருங்கள், ஆண்டவர் தந்த உங்களுக்கு ஆசீர்வாதங்களை சிந்தித்து பாருங்கள். அதற்குள்ளாக ஆண்டவர் தந்ததுக்காக நன்றி செலுத்தி ஏழைகள், திக்கற்றவர், அநாதைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய பிரயாணங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நெனால் நாளே மறுதினம் புறப்பட்டு அந்த யுத்த தேசத்திலே நெனாலும் கடந்து சென்றாலும் அந்த இடத்திலே போய் இறங்குவது கர்த்தர் எங்களோடு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. திருவாவியலுக்கு முன்பதாய் பெரிய பர்வதமும் சமபூமியாகும், சமபூமியாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதிக நேரம் நான் செய்தி எடுத்துக்கொள்ளவில்லை. கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு கூட நடத்துவாராக. எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். நெனால் உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். மனைவி பிரயாணத்திலே கடந்து சென்று விட்டார்கள். மீண்டுமாய் நாங்கள் திரும்பமாய் உங்களை சந்திக்கும் வரையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி இத்தோடு நான் முடிக்கப் போகிறேன் செய்தியை. ஹல்லேலூயா. எழுந்து நில்லுங்கள்.